நமஸ்காரம். நான்கு வர்ணங்களை பகவான் ஏற்படுத்தினார். அதனுடைய அடிப்படை என்ன? அன்றைக்கும் இன்றைக்கும். அது பிறப்பின் அடிப்படையிலேயே கணக்கிடப்படுகிறது. இப்ப கேள்வியே அதை பற்றித்தான். இன்னார் இன்ன வர்ணத்தை சார்ந்தவர் என்பது அவருடைய குணத்தின் அடிப்படையிலும் செய்யும் தொழிலின் அடிப்படையிலேயும் இருக்க வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் இருப்பது பொருந்தாது. எதுவுமே பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படின்னு பலவாறாக குரல்கள் எழுகின்றன. இந்த கேள்வியில் இருக்கிற அர்த்தம் புரிகிறது. ஆனால் அதை பண்ண முடியுமான்னு பார்த்தால் பிறப்பின் அடிப்படையிலேயே இதை பண்ண வேண்டியிருக்கிறது. எதனாலேங்கிறத விளக்குகிறேன். இப்போ ஒருத்தர் தாப்பனார் அந்தனர், அவர் பிள்ளை அந்தனர், பிராமணன் பிள்ளை பிராமணன், இப்படி இருக்கக்கூடாது. வேத அத்தியனம் செய்து சத்துவகுணத்தோட வைராக்கியத்தோட வேறு வேலைகளுக்கு செல்லாமல் வேதம் இதிகாச புராணங்களை ஓதியே வரும் வருமானத்தில் குடும்பம் நடத்தி கிடைத்ததை பெற்று சந்தோஷப்பட்டு கொண்டு இதுதான் பிராமண தர்மம்னு சொல்லப்படுகிறது. அதன்படி இருக்கணுங்கிறது உண்மை. அன்னைக்கு பிறப்பாலேயும் பிராமணனாகவும் தங்கள் நடத்தையாலேயும் பிராமணனாகவும் இருந்தனர். அதனால குழப்பமில்லாத போச்சு. இன்னைக்கு பிறப்பால் மட்டும் பிராமணனாக உள்ளோம். இது எல்லா வர்ணத்துக்கும் பொருந்தும். ஆனால் நம்முடைய தொழிலாலோ குணத்தாலோ இருக்குமான்னு கேட்டால் மிகவும் தேய்ந்து போய்விட்டது. அதனாலதான் இந்த கேள்வியே எழுகிறது. பிறப்பாலேன்னு சொல்றது நியாயமாகுமா? மற்றது எதுவும் இல்லையேனுட்டு. அப்ப முதல்ல அந்தந்த வர்ணத்தவர்கள் தங்கள் தங்களை இந்த கேள்விக்கு உட்படுத்தி கொண்டு இந்த கேள்வி எழாவண்ணம் என் தர்மத்தை நான் கடைபிடிப்பேன்னு உறுதி எடுத்துக்கணும். அது ஒரு பக்கம். அதுதான் இதுக்கு சிறந்த முடிவா இருக்க முடியும். அது நடக்கிற அன்னைக்கு நடக்கட்டும். அது வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில், பிறப்பின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டி உள்ளது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, பெரும் குழப்பமாகும். இப்போ ஒருத்தர் செய்யும் தொழிலின் அடிப்படையில் வைத்துக் கொண்டால், ஒரு அந்தனராக பிறந்தவர் இராணுவத்தில் வேலைக்கு போறார். அப்ப அவர் க்ஷத்ரியர்னு முடிவெடுக்கப்படணும். அவர் ஒரு 20 வருஷம் வேலை பார்த்தார். திரும்ப ஊருக்கு வந்துட்டார். அரசாங்கத்திலேருந்து சலுகைகள்லாம் கொடுக்கிறார். அதனால அவர் ஏதோ ஒரு தொழில் தொடங்கிவிட்டார். தானே இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கார். ஏதோ ஒரு வியாபாரம். இப்போ வியாபாரம் பண்றதுனால அவரை வைசியர்னு சொல்லி ஆகணும். அப்ப அவர் இராணுவத்துக்கு வேலைக்கு போற வரைக்கும் ஒரு 23 வயசு வரை அவர் வீட்டில் படிச்சுட்டு இருந்தார், பிராமணராக பிறந்திருந்தார். அதனால பிராமணர்னு சொல்வார்கள். 24லேருந்து 44 வரை இராணுவத்தில் வேலை பார்த்தார், க்ஷத்ரியர்னு சொல்லப்படுவார். 44லேருந்து 64 வரைக்கும் வியாபாரம் பண்ணார், வைசியர்னு சொல்லப்படுவார். இது பொருந்துமா பாருங்க? இந்த மாதிரி சொல்ல முடியாதே. அதனால எது மாறாமல் இருக்குமோ அதன் அடிப்படையில் தான் வர்ணத்தை முடிவெடுக்க முடியும். என்னுடைய தாப்பனார் பேர் மாறப்போறதில்லை. என் இனிஷியல் மாறாது. என் குடும்பத்தவர்கள் மாறமாட்டார்கள். என் சித்தப்பா பெரியப்பா மாறமாட்டார்கள். அதனால் தான் பிறப்பின் அடிப்படையிலேயே இது வைக்கப்பட்டுள்ளது. வேற எந்த அடிப்படைக்கு அதை எடுத்துன்னு போனாலும் அது பொருந்தாது, நிற்காது. அத நீர்பாட்டுக்கு தான் சொல்றீர். உலகத்துல மற்ற எங்கேயாவது பிறப்பின் அடிப்படையில பண்ணப்படுறதானால் எங்கேயுமே அப்படித்தான் பண்ணப்படுறது. முதல்ல பாரதத்தை எடுத்துப்போம், அதுதானே நமக்கு தேவை. அங்க எது எப்படி பிறப்பின் அடிப்படைன்னு சொல்றேன் கேளுங்க. இட ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, படிப்புல இட ஒதுக்கீடு, அதே மாதிரி வேலை வாய்ப்புல இட ஒதுக்கீடு. இப்போ ட்ரெயின்ல சீட்டு அந்த மாதிரி இருக்கிறதுல கூட இடஒதுக்கீடு. இப்ப பெண்களுக்குன்னு கோச் போட்டிருக்கா, அந்த இடஒதுக்கீடு. இது எல்லாமே பிறப்பின் அடிப்படையில் தான் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப ரிசர்வேஷன் இருக்குன்னால் அது ஒன்றும் யாருக்கு தேவை, பொருளாதார ரீதியா பின்தங்கிட்டவா, அவர்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளா யாரும் படித்ததே இல்லை அப்படின்னெல்லாம் சப்ஜெக்டிவா பார்த்தெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுவதில்லை. இன்ன இடத்தில் பிறந்திருக்கிறார், அவர் இன்ன குழுவை சேர்ந்தவர், அந்த சான்றிதழ் கொடுத்தாச்சுன்னால் இடஒதுக்கீடு. அந்த சான்றிதழ் யார் மூலம் கிடைக்கும், உன்னுடைய அப்பா ஆறு யாருக்கு பிறந்திருக்க, நீ பிறக்கும் போது என்ன, அவ்வளவுதானே. அப்ப பிறப்பின் அடிப்படையில் தான் இட ஒதுக்கீடே நடைபெறுகிறது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, பிறப்பின் அடிப்படையில் வரணம் நிர்ணயிக்கப்படக்கூடாது என்று குறள் இருக்கும் போதே, அதே பிறப்பிட அறைப்பில் இருக்கும் வரணத்தையோ ஜாதியையோ கொண்டு இட ஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. இப்ப நான் இந்த ரெண்டுமே சரி தப்புங்கிறதுக்கே பேச வரல. இந்த பேச்சினுடைய தலைப்பு என்னங்கிறத நன்னா மனசுல வாங்கிக்கணும். பிறப்பின் அடிப்படையில் தான் இது இயலும், மற்றதன் அடிப்படையில் பண்ண இயலாது, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதற்கு எடுத்துக்காட்டு இருக்குன்னு கேட்டால் இடஒதுக்கீடே எடுத்துக்காட்டு பிறப்பின் அடிப்படை. அதே மாதிரி பெண்களுக்குன்னு தனி கோச் இருக்குன்னால் பிறப்பின் அடிப்படை. அந்த பெண்ணுக்கு ஆணவிட சக்தி இருந்து ராணுவத்தில் கூட வேலை பார்க்கலாம், அதே பெண் ஒரு பெரிய சீஃப் பைலட்டா கூட இருக்கலாம். அந்த கோச்சில மற்ற கோச்சில பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிற பல ஆண்களை விட சக்தி படைத்தவளாகவே இருக்கலாம். ஆனாலும் பெண்கள் கோச்சில ஏறலாமா கூடாதா? அப்ப பெண் பிறப்பின் அடிப்படையில் தானே, அதனால அங்கேயும் பிறப்பு தான். இன்னொன்னு சொல்றேன், இத்தனை வயசா எடுத்துன்னா தேர்தலில் வாக்களிக்கலாம். அப்ப வயசுன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோமே, பிறந்தண்ணிலிருந்து வயசு டேட் ஆஃப் பர்த் தானே, அப்ப அது பிறப்பின் அடிப்படை. அதை தவிர இவர் படிச்சிருக்காரா, தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா, யார் நிற்கிறார்கள்ங்கிறத பத்தி இவருக்கு தெரியுமா, யார் வந்தா இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு அவருக்கு தெரியுமா, ஒன்றுமே கேட்கப்படுறது இல்லையே. அப்ப அவருடைய குணத்தின் அடிப்படையிலோ செய்யும் தொழிலின் அடிப்படையிலோ அவர் வளர்த்து கொண்டிருக்கிற அறிவின் அடிப்படையிலோ தேர்தலில் வாக்களிப்பு கொடுக்கப்படுறதில்ல. என்ன வயசு, இத்தனை வயசாயிட்டா வாக்களிக்கலாம் என்றுதான் வச்சுட்டு இருக்கோம். அப்ப எங்கு பார்த்தாலும் பல விஷயங்களும் பிறப்பின் அடிப்படையிலும் வயதின் அடிப்படையிலும் இருக்கிறது. கல்யாணம், பெண்ணுக்கு இன்ன வயசாயிட்டா கல்யாணம் பண்ணலாம், ஆணுக்கு இன்ன வயசாயிட்டா கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம்னா என்ன, எப்படி கூடி வாழணும், விட்டு கொடுக்கறதுக்கு என்ன தெரியணும், இதெல்லாம் யாருமே கேட்கறது இல்லையே. கல்யாணத்துக்குரிய பண சம்பாத்தியம்லாம் இருக்கா, அதெல்லாம் அவரவர்களா கேட்டுக்கொள்ளலாமே தவிர சட்டம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அப்ப கல்யாணம் பண்ணிக்க செய்வோம் வயசின் அடிப்படை சொல்லிடுறோம். ஏன் இப்போ ரொம்ப நன்னா படிச்சதுக்காக யாரான ஒருத்தர 10 வயசுக்கு 10th standard எழுத விடுவாளன்னா, நான் ஓஹோன்னு படிச்சிருக்கலாம், ஆனா 10 வயசுக்கு 10th எழுத முடியாது, 12 வயசுக்கு 12th எழுத முடியாது, அது 15, 17 ஆனா தான் எடுக்க முடியும், எழுத முடியும். நல்ல தகுதியே இருந்தா கூட இத்தனை வயசுக்கு அப்புறம் அரசாங்க உத்தியோகத்துக்கு அப்ளை பண்ண முடியாதுங்கிறா. ஏன், அதுவும் அப்ப வயசு, அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, எத்தனை வருஷம் அப்ளை பண்ணியிருந்தார், படிச்சிருக்காரா இல்லையா, அவருக்கு இப்ப வயசா இருந்தாலும் அந்த சக்தி இருக்கா இல்லையா ஒத்துரும் பார்க்க முடியாது. அப்ப பிறப்பின் அடிப்படை, தேதியின் அடிப்படை. அதனால எங்க பார்த்திருந்தாலும் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி சரி தப்பு இல்லை, இதுதான் சாத்தியம். இப்படி எது மாறாமல் இருக்குமோ அதன் அடிப்படையாக கொண்டுதான் பலதையும் வழங்க முடியும். எது மாறிக்கொண்டே இருக்குமோ அதன் அடிப்படையில் நிர்ணயம் பண்ணுவதற்கு முடியாது. அதனால்தான் பிறப்பின் அடிப்படையில் தான் வரணும் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் சட்டம் பண்ண முடியும், இப்படிதான் சாஸ்திரம் சொல்ல முடியும். அதுக்கு மேலே அவரவர் யோசிச்சுக்கலாம், இப்படி சட்டம் இருக்கு வாஸ்தவம், அதுக்குன்னு நாம் பிறப்பால என்னவனா பிறந்திருக்கேனோ அதுக்கு தகுந்து எப்படி நடக்கணும்னு அதே சாஸ்திரம் சொல்றதோ நான் அதன்படி கடைபிடிக்க வேண்டாமோ அப்படிங்கிறது அந்தந்த தனி மனிதனுக்கு தான் தெரிய வேண்டும். அவ்வளவுதான் அரசாங்கத்தாலையும் பண்ண முடியும், சாஸ்திரத்தாலையும் பண்ண முடியும். இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு, 18 வயசாச்சுன்னா 21 வயசாச்சுன்னா கல்யாணம். அப்படின்னா எதுக்கு அந்த வயசை வைக்கிறா? ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும், கல்யாணம்னா பொறுப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், யாரை எப்படி ஜாகிரதையா பாத்துக்கணும், எப்படி பேசணும்னு புரிஞ்சிருக்கும். அப்படிங்கிற எதிர்பார்ப்புல 21. அப்ப பொதுவா 21 ஆயிட்டா இந்த மெச்சூரிட்டி எல்லாம் இருக்கணும், அதன எதிர்பார்ப்பு. அதே போல பொதுவா பிராமணன் பிறந்திருந்தால் இந்த மாதிரி குணத்தோட இந்த மாதிரி தொழிலோட இருக்கணும், பொதுவா க்ஷத்திரியன் பிறந்திருந்தால் இந்த மாதிரி குணத்தோட இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கணும், அதைத்தான் எதிர்பார்த்து சாஸ்திரம் சொல்ல முடியுமே தவிர அவரவர்கள் தன் இஷ்டத்துக்கு பண்றதுக்காக வரணத்தின் அடிப்படையை அது மாத்திர முடியுமா? நன்னா யோசிச்சு பாருங்க, தானே இதில் இருக்கிற நியாயம் புரியும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.